வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது வாழையில் ஏற்படும் சிகட்டாக்கா இலைப்புலி நோய் மேலாண்மை முறைகள் பற்றிய விரிவான தகவல்களை நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காய்கறி அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் இந்திரா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வாழையில் சிகட்டக்காய் இலைப்புள்ளி நோய் மேலாண்மை. தோட்டக்கலை பயிர்களிலே வாழை ஒரு முக்கியமான பணப்பயிராகும். இந்த பயிரை பல்வேறு நோய்கள் தாக்குவதால் அதிக மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இதனால் வாழையின் உற்பத்தி திறன் மற்றும் பழங்களின் சுவைத்தன்மை, சந்தைப்படுத்துதல் போன்றவை கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. வாழை பயிரை பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்கள் தாக்கி சேதம் ஏற்படுத்துகிறது. இந்த நோய்கள் வந்து ஏற்படக்கூடிய காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா பூஞ்சாணம், பாக்டீரியா, வைரஸ், ஃபைட்டோபிளாஸ்மா, நூற்புழு போன்ற பல்வேறு காரணிகள் இதற்கு நோய் ஏற்பட காரணமாக இருக்கிறது. இவற்றில் பூஞ்சாணங்களிலால் ஏற்படும் சிகட்டாக்காய் இலைப்புள்ளி நோய் மிக முக்கியமானது. வாழையை தாக்கும் பல்வேறு பூசண நோய்களில் முக்கியமானது சிகட்டாக்காய் இலைப்புள்ளி நோய் ஆகும். இந்த நோய் அதிக ஈரப்பதம், கடுமையான பனி, அதிக மழை, குறைந்த வடிகால் வசதி, குறைந்த மண்வளம், குறிப்பாக பொட்டாசியம் சத்து குறைவாக உள்ள வயல் மற்றும் அதிக இடைவெளி இல்லாத நெருக்கமான நடவு முறை போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது. இந்த நோயோட அறிகுறி என்ன என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நோய் வந்ததுன்னா முதலில் இலையினுடைய மேற்புறத்தில் சிறு சிறு இல மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். இந்த சிறிய புள்ளிகள் பின்னர் அது நீண்டு கூம்பு வடிவமுள்ள பழுப்பு நிற புள்ளிகளாக மாறும். அடுத்ததாக இந்த புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற வளையம் காணப்படும். மேலும் நோய் தீவிரமாகும் போது இப்புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இலை முழுவதும் அது பரவி பெரிய புள்ளிகளாக மாறும். அதனால என்ன ஆகும்னா இலைகள் கருகி சருகு போல தோற்றமளிக்கும். மேலும் இந்த நோய் வந்து காய் பிடிக்கிற தருணத்துல தாக்கியதுன்னா இதனுடைய விளைச்சல் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது எப்படின்னா இந்த குலைகள் வந்து சிறுத்து கோணலாக காணப்படும். அடுத்தது இதனால மரத்துல காய்கள் சில சமயம் வந்து பிஞ்சிலேயே பழுத்துவிடும். இது வந்து நோய் வந்து பெரிய மரத்துல காய்ப்பு இருக்கிற மரத்துல தோண்டும் போது இந்த மாதிரி அறிகுறிகள் தோன்றும். மேலும் இந்த நோய் பெரும்பாலும் கிராண்ட் நைன், ரொபஸ்டா, நேந்திரன், நெய்ப்பூவன் மற்றும் ரஸ்தாலி போன்ற ரகங்களை அதிகமாக தாக்கி சேதம் ஏற்படுத்தும். சோ இதுதான் இந்த இலைப்புள்ளி நோயோட அறிகுறிகள். இந்த நோயை நாம எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி மேலாண்மை முறைகளை மேற்கொள்வது அப்படிங்கறத பத்தி இனி பார்ப்போம். முதல்ல நோய் தாக்கிய வயல்ல நோய் தாக்கப்பட்ட காய்ந்த இலைகளை வந்து அப்புறப்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேலாண்மை முறையாகும். ஏன்னா நோய் தாக்கப்பட்ட காய்ந்த இலைகள்ல வந்து பூசண வித்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து நோய் தாக்கிய காய்ந்த இலைகளை சேகரித்து அப்புறப்படுத்தி எரித்து விட வேண்டும். சப்போஸ் வந்து நம்ம எரிக்காம வயல் வரப்புலையோ இல்ல வயலுக்குள்ளேயோ நாம அப்படியே போட்டுட்டோம்னா மீண்டும் அந்த பூசண வித்துக்கள் காற்றின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு அது திரும்பவும் வந்து நோய் தாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதனால நோய் தாக்கிய காய்ந்த சருகுகளை முற்றிலுமாக அழித்து விடுவது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய மேலாண்மை முறை வயலில் நல்ல வடிகால் வசதியை மேம்படுத்த வேண்டும். ஏன் வடிகால் வசதியை மேம்படுத்தணும்னா வயலில் நீர் தேங்கி இருக்கும்போது பயிர்களுக்கு இடையே உள்ள காற்றின் ஈரப்பதம், அதாவது மைக்ரோ கிளைமேட்னு சொல்லக்கூடிய அந்த காற்றின் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலை பூஞ்சன வளர்ச்சிக்கு வந்து ஏதுவான சூழ்நிலையாக இருக்கும். அதிகமாக பூஞ்சனம் உருவாகிறதுக்கு இது துணை புரியும். அதனால நோயோட தீவிரமும் அதிகமாகும். அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும்னா வயலில் நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்தி நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து களைகளை அகற்றி நல்ல காற்றோட்ட வசதியை ஏற்படுத்த வேண்டும். வயலில் வந்து களைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா காற்றோட்டம் குறைவாக இருக்கும். அதனால என்ன ஆகும், ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நல்ல காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருந்தால் தான் அது வந்து பூசண வளர்ச்சிக்கு ஏதுவான சூழ்நிலையாக இருக்காது. அதனால நோய் தாக்கமும் குறையும். அதனால நாம வந்து களைகள் இல்லாத நல்ல காற்றோட்ட வசதியை வயலில் ஏற்படுத்துவது முக்கியமானதாகும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். ஸோ நம்ம வந்து அடர் நடவு செய்யாம குறிப்பிட்ட அந்த பயிருக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் நடவு செய்வது மிக முக்கியமானது. எப்படின்னா பயிர்களுக்கு இடையில போதுமான இடைவெளி இருந்து நடவு செய்யும் போது பயிர்களுக்கு இடையே நல்ல சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் அதிகரிக்கும். இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் பயிர்களுக்கு இடையே ஊடுருவி செல்லும் போது அந்த வெப்பம் பூசண வித்துக்களோட வளர்ச்சியை தடை செய்கிறது. அதனால நோய் உண்டாக்கக்கூடிய பூசணங்கள் அழித்தொழிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து நம்ம பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில தான் நம்ம பயிர்களை செய்ய வேண்டும். இதனால் நம்ம வந்து நோய் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தாமல் தடுக்கலாம். அடுத்ததாக, இந்த மேற்கூறிய அனைத்து உளவியல் மேலாண்மை முறைகளையும் கடைபிடிப்பதனால் நோய் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சன வித்துக்களின் அளவு வந்து உங்களுக்கு வெகுவாக குறையும். அதன் பிறகு நாம் வந்து பூசணக்கொல்லி மருந்துகளை தெளித்து மேற்கொண்டு கட்டுப்படுத்திக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மழைக்காலமாகவும் இருக்குது, பனிக்காலமாகவும் இருக்குது, உங்களுக்கு வந்து காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து வாழை விவசாயிகளுக்கு இந்த சிகட்டக்காய் இலைப்புள்ளி அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த விவசாயிகளுக்காக வந்து இந்த மேலாண்மை முறைகளை மருந்துகளை இவங்க வாங்கி இதை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அதாவது நவம்பர் மாதம் தொடங்கி ஒரு மாத இடைவெளியில பூஞ்சனக்கொல்லி மருந்துகளான கார்பன்டாசிம் மருந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு, அல்லது மான்கோசெப் மருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு, அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது ஜிரம் மருந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு, அல்லது குளோரோதலோனில் அப்படிங்கிற மருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு. இந்த மருந்துகளை என்ன பண்ணணும்னா மாறி மாறி தெளித்து கட்டுப்படுத்தலாம். ஒரே மருந்தை நம்ம வந்து ஒரு மாத இடைவெளியில் அடிக்கடி தெளிக்கக்கூடாது. அதனால் வந்து இப்போ மேற்கூறிய இந்த மருந்துகளில் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து மாற்றி மாற்றி ஒரு ஒரு மாதம் இடைவெளியில் விட்டு நம்ம தெளித்தோம்னா அந்த சிகட்டக்காய் இலைப்புள்ளி நோயை நாம் கட்டுப்படுத்தலாம். அது தவிர புரோபிகோனசோல் பூஞ்சனக்கொல்லி மருந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில், அது கூட வந்து மினரல் ஆயில் அந்த 10 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளித்து இலைப்புள்ளி நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த பூஞ்சனக்கொல்லி மருந்துகளை நாம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி 10 லிட்டர் கலவைக்கு 5 மில்லி டீப்பால் அதாவது ஒட்டும் திரவம் கலந்து நம்ம தெளிக்க வேணும். அப்போ தான் வந்து நம்ம கலந்து தெளிக்கிற பூஞ்சனக்கொல்லி மருந்து வந்து இலைகளின் மேலே போய் ஒட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ தான் வந்து பூஞ்சனங்கள் அழிக்கப்படும். மேலும் வந்து டெபுகோனசோல் 50% பிளஸ் ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் 25% வெட்டபிள் கிரானுவல்ஸ் அப்படிங்கிற அந்த மருந்தை வந்து 300 கிராம் 1 ஹெக்டருக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னா நேட்டிவோன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பயன்படுத்தும் போது நோயை நாம் கட்டுப்படுத்தலாம். வெறும் பூஞ்சனக்கொல்லி மருந்தை மட்டும் நாம் தெளிக்காமல் உளவியல் மேலாண்மை முறைகளையோடு சேர்த்து இந்த பூஞ்சனக்கொல்லி மருந்தையும் நாம் சேர்ந்து கையாண்டோம்னா இந்த சிகட்டக்காய் இலைப்புள்ளி நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். இது வரைக்கும் நாம் வந்து சிகட்டக்காய் இலைப்புள்ளி நோயோட அறிகுறிகள் என்ன, அதனுடைய மேலாண்மை முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். இன்னும் வந்து இந்த இலைப்புள்ளி நோய் மேலாண்மை குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோடய பேர் வந்து இந்திரா, இணைப்பேராசிரியர் பயிர் நோயியல். நான் வந்து பழத்துறையில் வேலை பார்க்குறேன். நீங்கள் என்னோட காண்டாக்ட் நம்பரை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட சந்தேகத்தை எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபோன் மூலமாவோ அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களோட வயலில் இருக்கிற நோயோட அறிகுறிகளை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மேலாண்மை முறைகள் பற்றி குறித்து அந்த தகவலை வந்து நான் தெளிவுபடுத்துவேன். என்னுடைய நம்பர் வந்து 9965224495 9965524549 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இது தான், என்னோடய மொபைல் நம்பரும் இது தான். நீங்கள் வந்து சந்தேகங்களை நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை எந்த நேரம்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே தகவல் அனுப்பிடுவோம். நன்றிங்க, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வாழையில் ஏற்படும் சிகட்டக்காய் இலைப்புள்ளி நோய் மேலாண்மை முறைகளை பற்றி முனைவர் இந்திரா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.